2015 நவம்பர் மாத தென்றலிதழில் ஹூஸ்டன் சந்திரமௌழி அவர்களின் ஆத்மசாந்தி புதினத்தில் அத்தியாயம் 19 கேந்திராவை தொடரும் ஆபத்து. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சக்கரவர்த்தியின் கையில் சிக்கக்கூடாது. சிக்கினாலும் தன் செல்போனை எப்படியாவது பாதுகாத்து தனக்கு கிடைத்த ஆதாரங்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னும் பரபரப்பாக ஓடினாள். 5வது மாடியில் லிப்ட் தயாராயிருக்கவே இனி படிகளின் வழியே ஓடாமல் லிப்டில் தப்பிவிட நினைத்து டிவி சேனலை மாற்றும் வினாடி நேரத்தில் அந்த ஓட்டை லிப்டில் தன்னை புகுத்தி கொண்டு கீழே செல்லும் பொத்தானை அழுத்தினாள். லிப்ட் ஒரு காதலனை போல் கேந்திராவை படக்கென தனக்குள் அணைத்துக் கொண்டு பிரிந்தது. அதே நேரம் லிப்டை சரி செய்வதற்கு அந்த 2 மாடிகளின் வழியே ஒரு மெக்கானிக் வேகு வேகு என்று ஏறி வந்தவன் 5வது மாடி அருகே ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். கேந்திராவின் செல்போன் சப்தம் வந்த திசையை நோக்கி 7வது மாடியிலிருந்து கீழே ஓடி வந்த சக்கரவர்த்தியும் கைலாஷும் அந்த ஆஜானுபாகமான மெக்கானிக் மீது மோதி நின்றனர். அப்போது அந்த மெக்கானிக்கின் செல்போன் அலறவே அவன் தன் மீது மோதிய அந்த 2 உருவங்களையும் தள்ளிவிட்டு, ஹலோ, வந்துட்டே இருக்கேன். ஆமா, சும்மா போன் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதான் டீ சாப்பிட்டு வரேன்னு 1 மணி நேரம் முன்ன சொன்னேன்ல, வராத எங்க போடுவேன் என்று எரிச்சலோடு செல்லி அணைத்து தனக்குள்ளே, டியூட்டி நேரம் முடிஞ்சு இங்க இருந்தது ஏன் தப்பு, வீட்டுக்கு போற நேரத்துல வேலை சொல்றாங்க என்று சலித்து கொண்டான். அந்த மெக்கானிக்கின் செல்போன் ரிங்டோன் கேந்திராவின் ரிங்டோனை ஒத்திருந்ததால் சக்கரவர்த்தி தாங்கள் துரத்தி வந்தது மெக்கானிக்கை தான் என்று நினைத்து விட்டார். அவளது பதட்டமில்லாத முக தோற்றத்திலிருந்து அவன் தங்கள் பேச்சை கேட்டிருக்க முடியாது என்று தீர்மானித்து தாமாகவே அவனிடம் வேறு எதையும் கேட்டு வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்து, கைலாஷ், வா ஆபீஸுக்கு போயிடலாம் என்றார். அந்த மெக்கானிக் இவர்களை தள்ளி கொண்டு மேல் மாடிக்கு போக அவனைத் தொடர்ந்து சக்கரவர்த்தியும் கைலாஷும் தங்கள் அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தனர். மனோகரின் அறையை கடக்கும் போது சக்கரவர்த்தி தன் தலையை உள்ளே நீட்டி, என்ன மனோ, வீட்டுக்கு கிளம்பலையா என்று இயல்பாக கேட்டார். அவரை அந்த நேரத்தில் எதிர்பாராத மனோகர் சீட்டிலிருந்து தடாலன் எழுந்து நின்று, குட் ஈவினிங் சார். இல்ல, கிளம்ப வேண்டியதுதான், ஒரு விசிட்டர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அவசரமான வேலை, வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க, ஏன்னு தெரியல, வரல, இன்னும் 10 நிமிஷம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்றான். ஓகே சரி, உன் ஃப்ரெண்ட் பரத் பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? இல்லை சார், அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, வீட்லையும் எந்த தகவலும் கொடுக்காம போயிட்டான். அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு தகவலும் கிடைக்கலன்னா போலீஸ்க்கு போயிடலாம்னு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். பரவாயில்லப்பா, ஐ எம் ஆல்வேஸ் யுவர் வெல் விஷர், யூ டேக் கேர் என்று வலிய ஒட்ட வைத்த புன்னகையோடு கைலாஷின் பக்கம் திரும்பி, என்ன கைலாஷ், பங்க்சுவாலிட்டி இல்லாத கஸ்டமரை எல்லாம் ஏன் என்டர்டெயின் பண்றீங்க? பாருங்க, மனோகர் இதற்காக அனாவசியமா வெயிட் பண்ண வேண்டியிருக்கு என்றார். அவர் இதை சொல்லி முடிப்பதற்குள் மனோகர், சார் சார், நான் நம்ம கம்பெனி கஸ்டமருக்காக வெயிட் பண்ணல, பரத் விஷயமா என்ன அவசரமா பார்க்கணும்னு அவனோட ஃப்ரெண்டு பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வர டைம் ஆகுதேன்னு கொஞ்ச நேரம் முன்ன நான் கால் கூட பண்ணிட்டேன், காலை கட் பண்ணிட்டு இப்ப செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க என்றான். இதுவரை அசுவாரஸ்யமாக அவன் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்த சக்கரவர்த்தி இப்போது புருவங்களை இறுக்கி உயர்த்தி தீர்க்கமாக அவனை கவனித்தார். யார் இந்த விசிட்டர்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான், கேந்திரா மோட்டார்ஸ் விஸ்வநாத்தோட பொண்ணு கேந்திரா தான். சரி, ரொம்ப நேரம் காத்திருக்காம வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு பேசிக்கலாம் என்று சொல்லி அவன் அரை கதவை சாத்தி விட்டு விறுவிறுவென்று தன் பிரத்யேக கேபினுக்கு சென்றார். உள்ளே கைலாஷோடு நுழைந்ததும் கதவை இருக்க சாத்தி விட்டு, வி ஆர் டூம்டு, டேமிட் என்று ஆக்ரோஷமாக மேசையை குத்தினார். அந்த வேகத்தில் மேசையில் இருந்த காபி பீங்கான் கோப்பைகள் ஒரு குதி குதித்து அதிர்ந்தன. என்ன சக்கி, ஒன்னும் புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லு. டோன்ட் யூ கெட் இட், அந்த கேந்திரா இவனை பார்க்க இங்க வந்திருக்கா, வெரி லைக்லி நாம பேசினதை கேட்டது அவளாதான் இருக்கணும். மனோகர் அவளுக்கு போன் பண்ணவே நாம அந்த சப்தத்தை கேட்டு அவளை துரத்தி இருக்கோம். இருட்டானதால நமக்கு யாரை துரத்தினோம்னு தெரியல. அவள் லிப்ட் எடுத்து கீழே போயிருக்கணும். அப்ப அங்க வந்த மெக்கானிக்கை பார்த்து நாம ஏமாந்துட்டோம். வீண் பிரமை, அவையே அந்த இருட்டு படியில வரணும். அப்படி அவ இந்த ஆபீஸ்க்கு வந்திருந்தா மனோகரை கீழே வர சொல்லி பார்த்திருப்பா. அனாவசியமா பயப்படுறேன். என் பயம் அனாவசியம்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு ஹஞ்ச், நிச்சயம் கேந்திரா இங்க வந்திருக்கா, நாம பேசினதெல்லாம் கேட்டிருக்கா. எப்படி இதை கன்ஃபார்ம் பண்றது? இப்ப அவளுக்கு போன் பண்றேன், அது சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா அது ஒரு ப்ரூஃப். கீழே செக்யூரிட்டிக்கு போன் பண்ணு, கடந்த 10 நிமிஷத்துல இந்த கேட்டை விட்டு போன காரோட மேக் நம்பர் உடனே வாங்கு. கேந்திராவோட கார் எனக்கு தெரியும். அவர் உடனே கேந்திராவுக்கு போன் செய்ய கைலாஷ் செக்யூரிட்டியை அடுத்த போனில் விரட்டினான். ஸ்டில் சுவிட்ச் ஆஃப் என்றார் சக்கரவர்த்தி. 3 வண்டி போயிருக்கு, 2 டொயோட்டா, 1 BMW. டொயோட்டா நம்பர் வேணாம் வேணாம், BMW நம்பரை சொல்லு. அவன் சொன்னதும் பிங்கோ, கேந்திராவோட வண்டி தான். ஷீ ஹஸ் கம் ஹியர். சே, எப்படி கோட்டை விட்டுட்டேன். இப்ப அவ விஸ்வநாத்துக்கு இதையெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும். ரிலாக்ஸ் சக்கி, குட் திங் நாம விவரமா 30 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ண போறோங்கிறத பத்தி பேசல. மிஞ்சினா உன்ன போர்ட்ல இருந்து நீக்க முடியும். அப்படி பண்ணினா ஆதாரம் இல்லாம அபாண்டமா பேசுறாங்கன்னு மீடியாவுக்கு போயிருவோம். அவங்களுக்கு இப்ப முக்கியம் அந்த புது இன்ஜினர் டெட்லைனுக்குள்ள ரிலீஸ் பண்றது. இப்ப இந்த கார்பரேட் வார்க்கு எல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால திருடனுக்கு தேள் கொட்டினா போல சும்மாதான் இருப்பாங்க. என்ஜின் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாலும் வராட்டாலும் நாம ஜெயிக்கிறோம். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான். விஸ்வநாத்துக்கும் கேந்திராவுக்கும் என் மேல என்னைக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்ல. அதனால புதுசா அவங்க எதுவும் பண்றதுக்கு இல்ல. ஆனாலும் இதை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு, கைலாஷ் எந்த ஆதாரமும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆனா அந்த கேந்திரா ஒரு தந்திர நரி. நாம பேசினத செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அது டேஞ்சர். இந்த டிராபிக்ல அவ வீடு போயிச்சேர எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். இங்க இருந்து அவ வீட்டுக்கு 2 ரூட் இருக்கு. அந்த வெல்டிங் மணியை எப்படியாவது அவ வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ செல்போனை பறிச்சிட்டு வர சொல்லு. வீடு போறதுக்குள்ள அவ அதை வேற யாருக்காவது அனுப்பிட்டா? அவ இப்ப ரொம்ப பயந்திருப்பா. வீடு போற வர செல்போனை ஆன் பண்ண மாட்டான். உடனே மணியை அவ வண்டியை வழியில மடக்க சொல்லு. அவனையே நேர்ல இதுல இறங்க சொல்லு. படபடுப்பு இன்னும் அடங்காமல் மேலும் நெரிசலான மாலி எருவு டிராபிக்கில் மெதுவாக தன் காரை செலுத்திக் கொண்டிருந்தாள் கேந்திரா. தற்செயலாக தனக்கு கிடைத்த இந்த பெரிய ஆதாரம் ஏற்படுத்திய தாக்கம் அவளுக்குள் இன்னும் அடங்கவில்லை. அதோடு சக்கரவர்த்தியும் கைலாஷும் தன்னை அவள் எளிதில் தப்ப விடுவார்கள் என்று அவள் எதிர்பார்க்காததால் வேறு ஏதாவது முறையில் தன்னை மடக்க முயற்சிப்பார்களோ என்று நினைத்தாள். இந்த நினைப்பு இன்னும் படபடப்பை அதிகரிக்கவே ரியர் வியூவிலும் பக்கவாட்டிலும் சந்தேகம் தரும் ஏதேனும் வண்டிகள் தொடர்கின்றனவா என்று அடிக்கடி பார்த்தாள். இந்த செயல் அவள் வண்டியின் வேகத்தை இன்னும் குறைக்கவே பின்னால் இருந்து விதவிதமான ஹார்ன் ஒலிகள் அவளுக்கு பரிசாக கிடைத்தன. என்ன நடந்தாலும் தனக்கு கிடைத்த ஆதாரத்தை தொலைத்து விடக்கூடாது என்று தீர்மானித்து செல்போனை ஆன் செய்து மீண்டும் ஒருமுறை தான் பதிவு செய்த காட்சியை ஓட்டி பார்த்தாள். இதை இப்போது விஸ்வநாத்திடமோ இல்லை வேறு யாரிடமோ ஒப்படைத்தால் புதிய என்ஜின் வெளிவருவதில் தாமதம் நேரும் என்று நினைத்து ஒரு பெருமூச்சோடு, அதுதான் சரி, இதை பார்த்தா நிச்சயம் பரத் உடனே இங்கு வருவான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு பரத்துக்கு அந்த வீடியோ காட்சியை அனுப்பினாள். அத்தோடு உடனே புறப்பட்டு வரவும், புது என்ஜின் வெளிவருவது உன் கையில் இருக்கிறது, வேறு எதையும் நீ விரும்பாவிட்டாலும் என் காதலை ஒருமுறை நேரடியாக உன்னிடம் தெரிவிக்க ஒரு சந்தர்ப்பம் தரவாவது, உடனே இங்கு வரவும். எஸ் ஐ லவ் யூ கேந்திரா என்று SMS ஒன்றும் அனுப்பினாள். மீண்டும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து தன் அருகே கைப்பையில் அதை இருத்தினாள். அடைப்பட்ட உணர்வு ஏற்படவே தன் மனதை போல தன் மூச்சுக்கும் கொஞ்சம் சுதந்திரம் தர ஜன்னல் கண்ணாடிகளை பாதி இறக்கி ஜில்லென மணலில் வேர்க்கடலை மற்றும் சோளம் வறுக்கும் நறுமணத்தோடு வந்த மெரினா கடற்காற்றை ஒருமுறை உள்வாங்கி அனுபவித்தாள். அவளுக்கு பின்னால் 100 அடி தொலைவில் வெல்டிங் மணி தன் ஆட்டோவிலிருந்து, சரியான நேரத்துக்கு கூப்பிட்டீங்க, பீச்சாண்டதான் இருந்தோம், பச்சியே சுழுவா கண்ணில் மாட்டிருச்சு, இன்னும் 5 நிமிஷத்துல காந்தி செல்ல சிக்னல் ஆண்ட வண்டியை மடக்கிருவேன், செல்போன் மட்டும் வேணுமா இல்ல ஆளையே போடணுமா? மறுமொழி பதிலை கேட்டுவிட்டு, சரிங்கண்ணா முடிச்சிடுறேன் என்றான். கனகராஜை இறக்கமின்றி ஒரு நடுராத்திரியில் நட்டு நடு ரோட்டில் போட்டு தள்ளிய அந்த மிருகம் இப்போது கேந்திராவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. வள்ளியம்மாளோட கிராமத்தையும் அவள் அங்கு ஏற்படுத்தியிருந்த கூட்டு பண்ணியையும் பார்த்துவிட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டு தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று சற்றே ஓய்வெடுத்தான். அன்று காலை வலவனூர் வந்த கதிரேசன் தன் வீட்டுக்கு சென்று இழைப்பாறி விட்டு வள்ளியம்மாளை பார்க்க அவள் வீட்டுக்கு வந்தார். ஆத்தா நல்லா இருக்கியா? முகமலர்ச்சியோடு தன்னை பெற்ற தாயாகவே அவளை நினைத்து காலில் விழுந்து வணங்கினார். ஏ கதிரி எந்திரிப்பா, இதெல்லாம் மனசுல இருக்கட்டும், உனக்கு வயசாகுது இல்ல, நல்லா இருப்பா, என்ன நேரம் கிட்ட நேரத்துல இங்க வந்திருக்க, வாணி வந்திருக்கா, ஏதாச்சும் விசேஷமா? இல்லாத்தா, வாணிக்கு விசேஷம் நடக்கணும்னு தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஒரு இடம் நல்லா அமையும் போல இருந்தது, வாணிக்கும் இஷ்டம்தான், ஆனா அந்த பையன் என்னவோ ஒருத்தருக்கும் சொல்லிக்காம எங்கேயோ போயிட்டான். இனி நம்மால வாணிக்கு எந்த நல்லதும் செய்ய முடியாதுன்னு விரக்தி வந்துடுச்சு. மனசு விட்டுறாத கதிரு,
நம்ம வாணிக்கு என்ன குறை? அழகு அறிவு எல்லாம் நிறைஞ்சவ, அதிர்ஷ்டம் இல்லையே, எல்லாம் வரும். சாமிக்கு வேண்டிக்க, பாரத்தை அங்க போடு. சாமி கிட்ட விடுறதுன்னு முடிவு பண்ணித்தான் இங்க வந்தேன். எங்க சாமி, குலதெய்வம், ஆத்தா எல்லாம் நீதானே. அதான் பெரிய மனுஷி, உன்கிட்ட வாணி கல்யாண பொறுப்பு விட்டுறலாம்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். மனசில் இருந்த உண்மையான உணர்வுகளை வெள்ளந்தியாக கதிரேசன் வெளிப்படுத்தியது. வள்ளியம்மாளின் கண்களில் ஈர பசையை ஏற்படுத்தியது. நகரத்து அவசர பொருள் தேடலில் இன்னும் இந்த கிராமத்தான் பழைய பாசத்தையும் மரியாதையையும் தொலைக்காமல் இருப்பது அவளுக்கு பெருமிதமாக இருந்தது. சட்டன் அவளுக்கு பரத்தின் ஞாபகம் வந்தது. வாணிக்கு பரத்தை விட நல்ல பையன் வேறு எங்கு கிடைப்பான்? இதுவும் ஏதோ தெய்வ செயலால் போடப்படும் முடிச்சு என்று நினைத்தாள். கவலையே படாத கதிரு, நீ இப்படி வருவேன்னு தெரிஞ்சோ என்னவோ, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தங்கமான பையன் என் கண்ணுல பட்டிருக்கான். நம்ம வாணிக்கு அவனை விட நல்ல பையன் புருஷனா கிடைக்க முடியாது. கிராமத்து பையன் நினைச்சிடாத, சின்ன பையன்தான். ஆத்தா கேட்ட உடனே வரம் கொடுக்கற ஆத்தான்னா அது நீதான் என்று அவள் இரு கைகளையும் தன் கண்களில் ஒற்றி கொண்டாள். பையன் விலாசம் விவரம் எல்லாம் கொடுத்தியானா? நான் இன்னைக்கு ராத்திரியே சென்னை போய் முடிச்சிடுறேன் என்றார். அவசரத்தை பாரு, பையன் இங்க நம்ம வீட்டுலதான் இப்ப இருக்கான், களப்பா படுத்திருக்கான். இரு கூப்பிடுறேன், நீயே பாரு பேசு என்று தூண்களை நிதானமாக பிடித்து எழுந்து உள்ளே போகவும் பரல் சோம்பல் முடித்து அந்த வீட்டின் முற்றத்தை தாண்டவும் சரியா இருந்தது. நீயே எழுந்துட்டியா, வா உனக்கு ஒரு நல்ல சமாசாரம் சொல்லணும், வெளியே வா, ஒருத்தரை நான் உனக்கு அறிமுகப்படுத்தணும் என்று அவன் கைகளை பற்றி வெளியே கூட்டி வந்தாள். கதிரு, இதான் நான் சொன்ன பையன், பேரு பரத். பரத், இது பரத் தம்பி, நீ இங்கேயா இருக்கீங்க? உங்களை தேடி அங்க கேந்திரா மோட்டார்ஸே அல்லாடுது. நீங்க வரலன்னா புது என்ஜின் வராது, கம்பெனியே அந்த வெளிநாட்டு கம்பெனி கேடிகேவுக்கு போயிடும்னு பேசிக்கிறாங்க. இங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. கதிரேசா, உனக்கு பரத்த முன்னுமே தெரியுமா? கதிரேசா, உனக்கு பரத்த முன்னுமே தெரியுமா? பரத், என்ன பிரச்சனைப்பா? உங்க கம்பெனிய வெளிநாட்டு கம்பெனி எடுத்துக்க போகுதா? விவரமா சொல்லு என்று அதுவரை குறைவாக ஒரு கிராமத்து பாட்டியை போல பேசி வந்த வள்ளியம்மை கம்பீரமாக ஆணையிடும் துணியில் தீர்க்கமாக கேட்டாள். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.